الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، إن التقوى رأس الأمور، واتقوا الله سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قلنا يا نار كوني بردا وسلاما على إبراهيم. وأرادوا به كيدا فجعلناهم الأخسرين. صدق الله العظيم.
سرو بغل بغل شيم إيغناين الله ورونيك ورساهتم الحمد لله. அந்த அல்லாஹுவின் பெயரை கூறி இன்றைய ஹுத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இமையுள்ள மேலான ஹதரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவு பிசகாத தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபியோன்கள், சபௌ சாபியன்கள், முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவர்களே, நல்லவர்களே, எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையிட்டு வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு இரண்டு பெருநாட்களை தந்திருக்கிறார். அதில் ஒன்று ஈதுல் ஃபித்ர், ஈகை பெருநாள். இன்னொன்று இருக்கிறது ஈதுல் அல்ஹா, தியாக பெருநாள். இன்னும் சில நாட்களிலே ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய தியாக பெருநாள் எங்களை முன்னோக்கி வர இருக்கிறது. ஒரு தியாகத்தை நினைவுபடுத்துகின்ற பெருநாள். அது மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்தை அதிகமாக பேசக்கூடிய ஒரு காலத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் செய்த தியாகங்களை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதமாக இருக்கிறது. துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா ஆகிய இந்த இரண்டு மாதங்களும் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளையும் அவருடைய நல்ல செய்திகளையும் சமூகத்துக்கு எடுத்துச் சொல்லுகின்ற மாதத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அதிகமாக சோதனைக்கு உள்ளானவர்கள் நபிமார்கள். நாம் இன்று வாழக்கூடிய காலத்திலும் அதிகமான சோதனைகளுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சோதனை ஒன்று இந்த உலகத்திலே இல்லை என்றால் இந்த உலகம் சுருக்கமாக போயிருக்கும். எனவே இந்த உலகத்திலே சோதனைகள் வர வேண்டும். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற சோதனை அவருடைய அந்தஸ்தை கூட்டுவதற்காக. எனவே சோதனைகள் இல்லாத ஒரு இடத்தை அல்லாஹ் ஆகிராவிலே வைத்திருக்கிறான். அதுதான் நிரந்தர உலகம். அங்குள்ள கஷ்டம் தான் நிரந்தர கஷ்டம், அங்குள்ள இன்பம் தான் நிரந்தர இன்பம். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்கள், இந்த உலகத்திலே சோதனைகள் என்பது தவிர்க்க முடியாது. இந்த உலகம் சோதனைகளால் சூழப்பட்டது. இந்த உலகத்திலே சோதனைகள் இல்லாமல் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளையும் கடத்த முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சோதனைகள் நிறைந்திருக்கின்ற காலத்திலே நாம் எல்லாம் வாழ்கின்றோம். வீட்டுக்குள்ளே போனால் பிள்ளைகளால் சோதனை, குடும்ப வாழ்க்கைக்கு போனால் மனைவியால் சோதனை, பஜாருக்கு போனால் வியாபாரத்தால் சோதனை, கண்ணியமானவர்கள் எல்லா வகையிலும் சோதனையிலே நாம் மாற்றிருக்கிறோம். எனவே இந்த சோதனையிலே அல்லாஹ்வை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் எங்களை விட பெரியவர்கள், எங்களை விட முன்னால் வாழ்ந்தவர்கள் நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள். அதிலும் ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணிலடங்காத சோதனைக்காலானார்கள். ஆனால் அந்த சோதனையின் போது பொறுமையை மேற்கொண்டார்கள். அவர்கள் காத்த பொறுமை வீணாகவில்லை. இன்று நானும் நீங்களும் முஸ்லீமாக இருக்கிறோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்த பொறுமையின் பிரதிபலன் தான். இதே போன்ற ஒரு நபிதான் பல சோதனைக்கு ஆளான ஒரு நபி ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பல சோதனைகளை கொண்டு சோதித்தான். வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமாத் ஃபஸம்மஹுன்ன. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்றான், ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பல விடயங்களை கொண்டு சோதித்தான். எல்லா சோதனைகளையும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள், அதை பூர்த்தி செய்தார்கள் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த சோதனைகளை உலமாக்கள் முக்கியமாக நாலு சோதனைகளாக எடுப்பார்கள். நாலு சோதனைகளிலும் வெற்றி பெற்றார்கள். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர், ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசராக ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். ஏன் காரணம், அல்லாஹ்வுடைய ஹலீலாக ஒரு நபி தெரிவு செய்யப்படுகிறார் என்றால் சோதனைக்கு அப்பால் தான் அவர் தெரிவு செய்யப்படுகிறார். எனவே நானும் நீங்களும் சுருக்கவாதியாக ஆக வேண்டும் என்றால் ஒரு சோதனைக்கு பின்னாலதான், அந்த சோதனைக்காக வேண்டித்தான் அல்லாஹ் அந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பி வைத்திருக்கிறான். எனவே தான் அல்லாஹ்வினர்களே, ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த சோதனைகளிலே ஒரு சோதனை, அது என்ன சோதனை தெரியுமா? முதலாவது வகை சோதனை, ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உடம்பை அல்லாஹ் சோதித்து பார்த்தான். இந்த உடம்பு, இந்த உடல் யாருக்காக? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா நம்ரூது மன்னன் மூட்டுகின்ற அந்த நெருப்பிலே ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னன் போடுகின்றான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா நெருப்போடு பேசுகின்றான். குல்னா யா நாரு கூனி பர்தவ வஸலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ் நெருப்போடு பேசுகின்றான். அல்லாஹ்வுடைய படைப்பு தான் இந்த உலகத்திலே உள்ள வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், நட்சத்திரமாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு. ஆனால் இவைகளை எல்லாம் அல்லாஹ் வானவர்களை கொண்டு இயக்க வைக்கிறான். வானவர்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு இயக்க வைக்க முடியும், இதை நடத்தாற்ற முடியும். ஆனால் நெருப்புக்கு அல்லாஹ் வானவர் மூலமாக கட்டளையிடாமல் அல்லாஹ்வே அந்த நெருப்போடு பேசுகின்றான். அல்லாஹ் படைத்த நெருப்பு அல்லவா? அல்லாஹ் அந்த நெருப்போடு பேசுகின்றான். ஏ நெருப்பே, நீ இப்ராஹிம் என்ற இந்த மனிதர் மீது, இப்ராஹிம் என்ற இந்த நபி மீது நீ சாந்தியையும் குளிரையும் கொடுப்பாயாக என்று அல்லாஹ் நேரடியாக நெருப்போடு பேசுகின்றான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த நெருப்பை சாந்தமான ஒரு இடமாக ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹி கொடுத்தான். அந்த குர்ஆனுடைய ஆயத்திலே அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அவங்க எல்லாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்தார்கள், அவரை எரித்து விடலாம் என்று நெருப்பை மூட்டி நெருப்பிலே போட்டார்கள். ஆனால் அந்த நெருப்பு அவர்களை பத்த வைக்கவில்லை, அவர்களுக்கு சாந்தியை கொடுத்தது. யாரெல்லாம் நெருப்பை மூட்டினார்களோ அவர்கள் தான் தோல்வியிலே முடிந்தார்கள் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே முதலாவது வகை சோதனை, அல்லாஹ் முழு உடம்பையும் கொடுத்தான், அந்த முழு உடம்பையும் அல்லாஹ்வுக்காக நான் கொடுப்பேன் என்று வருகின்ற போது அல்லாஹ் அந்த சோதனையிலே வெற்றியை கொடுக்கிறான். இன்னும் ஒரு சோதனை அல்லாஹ் கொடுக்கிறான். இவருடைய உள்ளத்தை சோதித்து பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தை சோதித்து பார்ப்போம். இந்த உள்ளத்தில் யார் இருக்கிறார் என்று அந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கின்றான், இது ஜா ரப்பஹு பிகல்பின் ஸலீம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது கல்புன் ஸலீம், ஈடேற்றமான உள்ளமுடையவர்களாக அல்லாஹ்வை சந்தித்தார் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். நாளைய மறுமை நாள் அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பதும் கல்புன் ஸலீம், ஈடேற்றமான உள்ளம் உடைய மக்களுக்கு தான். يوم لا ينفع مال ولا بنون الا من اتى الله بقلب سليم. நாளைய மறுமை நாள் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள், யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள். எனவே அந்த நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை யாரெல்லாம் கல்புன் சலீமா,
யாரெல்லாம் இதேச்சமான உள்ளத்தோடு வருகின்றார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்திலே நிம்மதி இருக்கிறது என்பதாக, அவர்களுக்கு தான் ஈரேற்றம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான். நாளைய மறுமையினால் எப்படி நாள் நாம் எல்லாம் விரண்டோடுகின்ற நாள். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், யௌமய ஃபிர்ருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபதிஹி வ பனீ لكل امرئ منهم يومئذ شغل يغنيه.
நாளே மறுமை நாள் சாதாரணமான நாள் அல்ல. முதலாவது ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான். தஃப்ஸீருடைய உலமாக்கள் இந்த குர்ஆன் ஆயத்தை கீழே எழுதுகின்றார்கள் விளக்கம். ஏன் ஒரு சகோதரனை விட்டு விரண்டு ஓட வேண்டும்? ஏதாவது ஒரு ஆபத்து நடந்துட்டா முதலாவது நாங்க பிடிச்சி அனுப்புறது வாப்பாவா அல்ல, மச்சான அல்ல, லாத்தாவா அல்ல, முதலாவது குடிச்சு அனுப்புறது உடம்பு பிறந்த சகோதரன். இந்த உடம்பு பிறந்த சகோதரன் தான் நாளைய மறுமையினால் எங்களை விட்டு முதலாவது விரண்டு
ஓடுவார்.
எங்களை பெற்று வளர்த்த வாப்பா உம்மா எங்களை விட்டு ஓடிடுவான். இந்த உலகத்துல உனக்கு வாப்பா உம்மா, இந்த உலகத்துல செலவுக்கு பணம், இந்த உலகத்துலதான் பை, இந்த உலகத்துலதான் அளவு. ஆனா மறுமையில ஏன் நன்மையை நான் உனக்கு தர மாட்டேன். வாப்பா உமா விரண்டு ஓடிடுவாங்க. எங்களோடு ஒண்டா தூங்கின மனைவி, நீங்க இல்லண்டா நான் இல்லன்னு சொன்ன மனைவி, கண்ணியமான அந்த மனைவி எங்களை விட்டு விரண்டு ஓடிடுவா. நாங்க யாருக்கு அவனு கஷ்டப்பட்டோமோ, யாருக்கு அவனை வெளிநாட்டுக்கு போய் உழைச்சோமோ, யாருக்கு அவனை ஜப் செஞ்சோமோ, யாருக்கு அவனை வேலை சீனினோமோ, யாருக்கு அவனை மழை வெயில் பாராமல் கஷ்டப்பட்டோமோ, அந்த குழந்தைகள் எல்லாம் எங்களை விட்டு விரண்டோடி விடுவார்கள். அல்லாஹ் இறுதியில் என்ன குர்ஆன் ஆயத்தில் சொல்கிறான், லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷவ்னுன் யுக்னீ. நாளைய மறுமை நாள் ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன தெரியுமா சிந்தனை இருக்கும், என்ன எப்படி நான் பாதுகாத்துக் கொள்றது? மனைவி அது உலகத்துலதான், ஏண்ட புள்ள அது உலகத்துலதான், என்னுடைய வாப்பா அம்மா அது உலகத்துலதான், எனவே என்ன நான் எப்படி பாதுகாத்துக் கொள்றது என்று ஒவ்வொரு சிந்தனையோடு ஒரு மனிதன் வாழ்வான். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு மனிதன் தன்னுடைய உறவுகள் எல்லாரையும் கொடுத்து இந்த மனிதன் நரகிலே இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு முயல்வார் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே அன்பான அல்லாஹ் நபியார்களே, அந்த நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் வெற்றியை கொடுப்பது யாருக்கு தெரியுமா? கல்புல் சலீம், ஈடேற்றமான உள்ளம் உடையவர்கள். எனவே இந்த உள்ளம் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தது. எனவே இரண்டாவது அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் தொகுத்து பார்த்தா அவருடைய உள்ளம் கல்புல் சலீம், முழு உடம்புமா அல்லாஹுக்காக, உள்ளமா அதுவும் அல்லாஹுக்காக. இன்னும் ஒரு சோதனை அல்லாஹ் கொடுக்கிறான், அந்த சோதனையிலையும் அவர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள். அல்லாஹ் நிறைய பொருளாதாரங்களை கொடுத்தார். இன்னைக்கு சில மனிதருக்கு பணம் கிடைச்சிட்டா அவன் மறந்துடுறது, பணம் கிடைச்சிட்டா அல்லாஹ்வும் மறந்துடுறது. பணம் இருக்கிறதே ஒரு மனிதனை பல கோணத்துல மாத்திட்டோம். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பணம் இருந்தது, பொருளாதாரம் இருந்தது, காணி பூமி இருந்தது, ஆனால் அவருடைய மனத்தை மாற்ற முடியவில்லை. மனம் உள்ளம் அல்லாஹ்வோடு. எங்களிடத்திலே பணம் இருந்தால் மனிதன் மாறிவிடுகிறார். பணம் இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற பணம் நாளைக்கு இன்னொருத்தர் இருக்கும். இரண்டு காலோடு வார பணம் பல காலோட போகும். பணத்தை கண்டு மனிதனை மதிக்கவானாம், பணத்தை வச்சு மனிதனை மதிக்கவானாம். மனிதன் என்ற அடிப்படையில மனிதர்களை மதிப்போம். அன்பான அல்லாஹ் நபியர்களே, பணம் எங்கள்கிட்ட இருந்தா நாங்க பணக்காரன், பணம் எங்கள்கிட்ட இல்லையா நாங்க ஏழை, பணத்தை நாங்க இன்னொருத்தர் கொடுக்கிறோமா நாங்க கொடையாளிகள், பணத்தை இன்னொருத்தர் வாங்குறோமா நாங்க கடனாளிகள், பணம் இருக்குது நாங்க செலவழிக்க இல்லையா நாங்கள் கஞ்சன், பணத்தின் மீது அதிகமாக நாங்கள் ஆசை வைக்கிறோமா நாங்கள் பேராசை பிடித்தவர்கள். எனவே பணம் இருக்கிறதே ஒரு மனிதனை பல கோணத்திலே மாற்றிவிடும். பணத்தை கண்டு மனிதன் மனிதனுடைய மனத்தை மாற்றிவிடக் கூடாது. எனவே ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய செல்வங்களை கொடுத்தான். அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான் தெரியுமா? விருந்தாளிகளாக மலக்குமாரை அல்லாஹ் அனுப்புகின்றான்.
هل اتاك حديث ضيف ابراهيم المكرمين
நீங்க வரலாறு கணியமானவர்களே, குர்ஆன் ஆயத்து ஓதி பறிக்க முடியாது. ஹலத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த விருந்தாளிகளை கவனித்த இந்த விருந்துரிய செய்தி நபியே நாயகமே கிடைக்கலையா என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். எனவே முழு பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுக்காக கொடுக்க ஆயத்தம் என்று வந்தார்கள். அல்லாஹ் அந்த சோதனையில் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். முதலாவது வகை சோதனை, முழு உடம்பும் அல்லாஹுக்காக வெற்றி பெற்றார்கள், உள்ளமா அதுவும் அல்லாஹுக்காக வெற்றி பெற்றார்கள், முழு செல்வமா முழு செல்வமும் அல்லாஹுக்காக. இது இந்த உலகத்திலே உள்ள செல்வம். இன்னும் ஒரு செல்வம், குழந்தைகளும் செல்வம் தான். குழந்தை செல்வம் என்பது அது ஒரு பெரிய செல்வம். குழந்தை இருக்கின்றவர்கள் கண்ணியமானவர்கள், பாக்கியமானவர்கள். குழந்தை கிடைக்கின்ற வழியை உலகும், குழந்தை இல்லாமல் தவிக்கின்ற தாய்மாருடைய வழிகள் அதிகம். இன்றைய சமூகத்திலே நாம் பார்க்கின்ற கவலையான செய்திகள், குழந்தைகள் இல்லாத எத்தனையோ பேர் குழந்தைகளை பற்றி சொன்னால் கண்ணீர் வடித்து விடுவார்கள். அந்த அளவு குழந்தைகளுடைய பெருமதி எங்களுக்கு, குழந்தை இருக்கிறது அதனால அவருடைய பெருமதி எங்களுக்கு விளங்குவதில்லை. எங்கட ரெண்டு கண்ணும் இல்லைண்டா எங்கட பெருமதி எங்க, எங்கட பிள்ளைதான் எங்களை ஒன்றுக்கு ரெண்டு கூப்பிட்டு போகணும், எல்லாம் எங்கட பிள்ளைதான் செஞ்சு தரணும், இப்படியான ஒரு காலத்துல நாங்க வாழ்வோம். ஆனால் பிள்ளை குட்டிகள் கிடைத்தவர்கள் பாக்கியமாக கருதுங்க. அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா அந்த பிள்ளையை கொடுத்தான், அதுவும் பிள்ளை கிடைக்காது இருக்கக்கூடிய பருவத்தில் அல்லாஹ் கொடுத்தான். ரப்பி ஹப்லி மினல் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையே தா, சாலிஹான குழந்தையே தா. அல்லாஹ் கொடுத்தா ஒரு சாலிஹான குழந்தையே, ஆனா அந்த குழந்தையும் அல்லாஹுக்காக நீ கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தயங்கவில்லை, முழு செல்வத்தையும் கொடுக்க முன் வந்தார்கள், குழந்தை செல்வமா அதையும் கொடுக்க முன் வந்தார்கள். இந்த உலகத்திலே பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய செல்வம் வாப்பா உம்மா தான். வாப்பா உம்மாவுக்கு மிகப்பெரிய செல்வம் குழந்தைகள் இந்த உலக வாழ்க்கையிலே. ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே மிகப்பெரிய செல்வமாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் கொடுத்த அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பழிவதற்காக முன் வருகின்றார்கள். அல்லாஹ் சுவருக்கு தெரிந்த ஆட்டை கொடுத்து அந்த குர்பானியை நிறைவேற்றுகின்றான். எனவே இந்த நாலு தியாகங்களுக்கு பின்னாலதான், முதலாவது முழு உடம்புமா அல்லாஹுக்காக, உள்ளமா அல்லாஹுக்காக, முழு செல்வமா அல்லாஹுக்காக, குழந்தை செல்வமா அதுவும் அல்லாஹுக்காக, இப்படி வந்ததுக்கு பின்னாலதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நேசராக தெரிவு செய்கிறான். இதற்கு பின்னாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் என்னுடைய ஹலீலாக, அல்லாஹ்வுடைய ஹலீலாக அல்லாஹ் தெரிவு செய்தான் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். எனவே அன்பான அல்லாஹ் நபியார்களே, ஒரு நபி அல்லாஹுடைய ஹலீலாக, அல்லாஹுடைய நேசராக ஆக வேண்டும் என்றால் பல தியாகங்களுக்கு பின்னாலதான் நேசராக வேண்டும். எனவே அந்த தியாகங்கள்ல ஒன்றுதான், அந்த நாலு தியாகங்கள்ல ஒரு தியாகம் தான் நாங்க செய்ய போறோம். அதுவும் லேசான தியாகம், பிள்ளைய கொடுக்கிற தியாகம் அல்ல. அல்லாஹ் தந்திருக்கின்ற செல்வம் அதுல ஒரு கொஞ்சம். எனவே அன்பானவர்களே, அந்த வகையில தியாக பெருநாள், ஈதுல் அல்ஹா என்றால் தியாக பெருநாள், தியாகத்தை நினைவுபடுத்துகின்ற பெருநாள். அந்த உலகையாவுடைய சில சட்ட திட்டங்களை உங்களோடு பேசிக் கொள்வது பொருத்தம் நினைக்கிறேன். உலகையாவுடைய சிறப்பை நாம் எடுத்துக்கொண்டால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஒரு மனிதன் குர்பானி கொடுக்கிறான், குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணிகளுடைய ஒவ்வொரு முடிக்கும் அவனுக்கு நன்மை இருக்குதுன்னு சொன்னார்கள். இன்னும் சொல்லலாம், அலி வசலம் அவர் சொன்னார்கள், திருமையில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நாளைய மறுமை நாளிலே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கொடுத்த குர்பானி, கொடுத்த அந்த பிராணியுடைய குழம்புகள், கொம்புகள், அதனுடைய மாமிசங்கள் அத்தனையும் நாளைய மறுமையிலே, இன்னும் ஒரு ஹதீஸிலே முடிகள் அத்தனையும் அவருக்கு நன்மையாக கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த உஹையா என்ற சுன்னா முஅக்கதா, இந்த சுன்னத்தை நாம் செய்து கொள்ள முன்வர வேண்டும். அடுத்ததாக இந்த உலுஹியா யார் மீது கடமை, யாரு கொடுக்கும்? முஸ்லிமான, புத்தி கூர்மையுள்ள, சுதந்திரமான, வசதி வாய்ப்புள்ள முஸ்லீம்கள் இதை கொடுக்க வேண்டும். குர்பானுடைய நோக்கம் என்னென்றால், கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய இறையச்சம். குர்பானியுடைய நோக்கம் குர்பானிய போட்டுட்டு வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, வேற வேற வெப்சைட்ல பப்ளிக் பண்ணுதான் இல்ல, அமல் செய்வது லேசி, ஆனா அந்த அமலை பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம். சதக்கா கொடுப்பது லேசி, கொடுத்த சதக்காவை சொல்லாம இருப்பது ரொம்ப கஷ்டம். நோம்பு பிடிப்பது லேசி, அந்த பிடிச்ச நோம்ப வழியில சொல்லாம இருப்பது ரொம்ப கஷ்டம். அதனால அமல் செய்வது புத்திசாலித்தனம், அதை விட மிகப்பெரிய புத்திசாலித்தனம் செய்த அமலை பாதுகாக்கும்.
செய்த அமல் நாளைய மறுமையில இன்னத்தர மீதானுக்கு போய்விடாமல் அது எங்களுடைய மீதானுக்கு வர வேண்டும். அதுதான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம். எனவே அதான் அல்லாஹ் நபியர்களே, அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே குர்ஆனியுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான், லையனால் அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாகியனாலுஹு தக்வா மின்கும். குர்ஆனியுடைய நோக்கம் அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனி அறிக்கின்றீர்களே, அதனுடைய ரத்தமோ அதனுடைய மாமிசமோ அல்லாஹுவை சென்றடைவது கிடையாது. நீங்க கொடுத்தீங்க 20 மாடு, நீங்க கொடுத்தீங்க 20 ஆடு, இது அல்லாஹ்ட்ட போறது கிடையாது. ஆனா அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்துல எந்த அளவு பயம் இருக்குது, எந்த அளவு பயந்து இந்த தியாகத்தை செய்தீர்கள் என்பதை வைத்துத்தான் அல்லாஹ் உங்களுக்கு கூலி தரப்போகிறான். எனவே அல்லாஹ்விடத்தில் சென்றடையக்கூடிய தக்வா தான் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான். எனவே அன்பான அல்லாஹ்வுடையார்களே, இறைஜத்தோடு இந்த கடமையை நாம் நிறைவேற்றிக் கொள்வோம். அடுத்தது குர்ஆனை கொடுக்கக்கூடிய பிராணிகளை பற்றி பார்ப்போம் என்றால், குர்ஆனை கொடுக்கக்கூடிய பிராணிகள் 3 வகை பிராணிகள் தான். ஆடு மாடு ஒட்டகம், இது 3 தான் குர்ஆனை கொடுக்க வேண்டும். இது அல்லாத பிராணிகள்ல குர்ஆன் கொடுத்தா அந்த குர்ஆன் நிறைவேறாது, அந்த குர்ஆனி நிறைவேறாது. எனவே ஒட்டகம் கொடுப்பதாக இருந்த அந்த நாட்டுல இல்ல, வெளிநாடுகள்ல அரபு நாடுகள் இருக்குது, 5 பூர்த்தியான ஒட்டகம் கொடுக்க வேண்டும். அதே போன்று செம்பரி ஆடாக இருந்தால் 1 பூர்த்தியான செம்பரி ஆடு போதுமானது. இந்த நாட்டை பொறுத்தவரை செம்பரி ஆடைகள் மிகவும் அரிது, மிகவும் குறைவு. இங்க இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு வெள்ளை ஆடு என்று சொல்லுவார்கள், வெள்ளை ஆடு சாதாரண மாடு. இவர்கள் எல்லாம் 2 முடிஞ்சி 3 நுழைந்திருக்கும், அப்போதுதான் அந்த உலுகியாவுடைய பிராணியாக அந்த பிராணி கணிக்கப்படும், அதுக்குரிய முழுமையான கூலி கிடைக்கும். செம்பரி ஆளாக இருந்தால் 1 பூர்த்தியாக 2 நுழைஞ்சிருக்கணும். இங்க உள்ள ஆடு மாடு வெள்ளை ஆடு இங்க உள்ள மாடாக இருந்தால் 2 பூர்த்தியாகி 3 நுழைஞ்சிருக்கணும். இதுதான் பிராணிகள். அதே போன்று கொடுக்கக்கூடிய இந்த பிராணிகள் குறையில்லாத பிராணிகளாக, செவிடு குருடு கொம்புகள் உடைந்து நோய்கள் உள்ளது மெலிந்தது, இவைகளை குர்ஆன் கொடுக்க கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கொடுத்தார்கள். அஹ்மதில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மிக நீண்ட கொம்புள்ள 2 ஆடுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கொடுத்தது. அஹ்மதில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கொம்புள்ள ஆடுகளை தான் குர்ஆனை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக அந்த குர்ஆனிய எப்ப கொடுக்கிறது, சொல்லலாம் அலைஹி வஸல்லம் அவர் இந்த குர்ஆனை கொடுப்பதற்கு நாட்களை எங்களுக்கு சொல்லி தந்தார். ஈதுல் அதுஹா பிறநாளுடைய நாள் தொழுகைக்கு பின்னால இருந்து அய்யாமு தஷ்ரீக், தஷ்ரீக்குடைய 3 நாட்கள் அப்படி என்றால் துல்ஹிஜ்ஜா 11, 12, 13, பிறநாளை அடுத்து வரக்கூடிய 3 நாள் பிறநாளுடைய நாள், 4 நாள் இந்த உலுஹியாவை நிறைவேற்றலாம். ஆனால் இந்த நாட்டினுடைய சட்டத்தை நாம் எல்லாம் மதித்து நடக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டுக்கு நாம் எல்லாம் விசுவாசமாக நடக்கக்கூடிய அடிப்படையிலே இந்த நாட்டுடைய எங்களுடைய அரசாங்கம் தரக்கூடிய அந்த 4 நாட்களிலும் மிக முக்கியமான எந்த நாட்களை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த நாட்களை நாங்கள் அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். எல்லா நாட்களிலும் அல்ல, அரசாங்கம் சில நாட்களை எங்களுக்கு குறிப்பிடும், அந்த நாட்களில் தான் இதை நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய விடயத்திலே நகரப்புறங்களிலே குர்ஆனை கொடுப்பதிலே பிரச்சனைகள் இருந்தால் அவர்கள் ஆடுகளை குர்ஆனை கொடுக்கலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் கிராமப்புறங்கள் இப்படிப்பட்ட பிரதேசங்களிலே குர்ஆனுக்கு சிரமம் இல்லை என நினைக்கிறேன், இங்கே நீங்கள் மாடுகளை கொடுத்துக் கொள்ளலாம். நகரப்புறங்களாக இருக்கின்ற பகுதிகளிலே சிரமமாக இருக்கும், அதனால் அவர்கள் ஆடுகளை கொடுப்பது மிகவும் ஏற்றமாக இருக்கும். இதர காலங்களில் நாங்கள் மாடுகளை கொடுத்து வந்தோம், வசதி உள்ளவர்கள் தனிமையில் ஒரு மாட்டை கொடுக்கலாம், வசதி குறைந்தவர்கள் 7 சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம். 7 தான் சேர வேண்டும் என்று கட்டாயம் அல்ல, 2 சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம், 3 சேர்ந்து கொடுக்கலாம், 7 தான் ஆக கூடினது. ஆனா இன்னைக்கு கவலையான விஷயம் என்னண்டா, போன கிழமையும் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, அதில் நல்லா கொடுக்கக்கூடியவங்க 7 ஒரு குரூப்ல சேர்றாங்களே, வாகனம் இருக்குது, 2-3 ஏக்கர் காண் இருக்குது, 4 பால் மாடு வளர்க்கிறாரு, இவருக்கு தனி ஒரு மாடு கொடுக்கலுமே, அதுல இவர் ஒரு குரூப்ல சேர்ந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, எங்களோட வசதி இருந்தா தனிய ஒரு மாடை கொடுங்க, அது ஒரு தியாகம்.
நாங்க பிள்ளைய கொடுக்கறீங்க யாரும் தியாகம். அதனால அல்லாஹ் தந்திருக்கிற செல்வம் அனுபவிச்சுட்டு போட்டோம் மக்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுடைய நடந்த ஒரு சம்பவம் ஹலரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள். முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் ஹுதைபியாவின் போது ஹுதைபியா என்ற அந்த இடத்துல ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தையும் இன்னும் ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டையும் அல்லாஹுக்காக வேண்டி குர்பான் கொடுத்தோம் என்பதாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் அபூதாவுது போன கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் கஷ்டமானவர்களா இருந்தால் ஏழு பேர் சேர்ந்து கொள்ளலாம். அதே போன்று குர்பானியுடைய ஒழுக்கங்களை நாங்க பார்த்தால், யாரெல்லாம் குர்பானை கொடுக்க நியத்து வைத்து விட்டார்களோ அவர்கள் துல்ஹிஜ்ஜா விரை கண்டது முதல் அந்த குர்பானியை கொடுக்கின்ற வரைக்கும் நகங்கள் முடிகளை களையாமல் இருக்கவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அதே போன்று இந்த குர்பானியை எப்படி நாங்க பங்கு வைக்கிறது, அல்லாஹ் நல்லடியார்களே குர்பானி எப்படி நாம பங்கு வைக்கிறது, மூணாக குர்பானி பங்கு வைக்க முடியும். ஒன்று தமக்கும் தமது குடும்பத்துக்கும், இரண்டாவது பங்கு அயலவர்களுக்கு, மூன்றாவது பங்கு எங்கள்ல உள்ள ஏழைகளுக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கிறாங்களே ஏழைகள், இவங்களை ஏழைகள் கட்டாயமாக ஒரு ஏழைய மூணு குரூப்ல ஒரு குரூப்பாக உள்ளடக்குவது முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. அதுலதான் நல்லா பரக்கத்தை வச்சிருக்கிறார் பெண்ணால் அண்டி. அது அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சந்தோஷமாக நாங்க கொடுத்த உணவை நாங்க கொடுத்த அந்த மாமிசத்தை சாப்பிடுவாங்க. அதனால எங்களுக்கு நிறைய துவா இருக்கு. எனவே அன்பான அல்லாஹ்வினுடைய இந்த முறையில நாங்க செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக குர்பானியுடைய பிராணிகளை அறுக்குகின்ற முறை, இது மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த விடயத்துல நாங்க கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பிராணிகளை அறுத்ததுக்கு பின்னால அதனுடைய கழிவுகள், அவைகளை குழிகள் வெட்டி அதுக்கு கெமிக்கல் அடிச்சு அதை புதைத்து விடவே, மக்கள் நடமாடக்கூடிய பாதைகள் அவைகளை கொண்டு செல்லக்கூடாது. பிறர் பார்க்கின்ற போது வெறுப்பூட்டக்கூடிய வகையிலே நாம் யாரும் நடந்து விடக்கூடாது. சிலருடைய கடவுள் தான் மாடு. மாட்டை கடவுளாக வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டில் இருக்கின்றார்கள் என்பதை நாம் எல்லாம் கொஞ்சம் உணர்வுபூர்வமாக உணர வேண்டும். எனவே இந்த விடயத்திலே கொஞ்சம் கரிசனம் எடுக்க வேண்டும். அதே போல மாமிசத்தை எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் பாதை பாதையாக எடுத்துச் செல்வது, எல்லாருக்கும் காட்டி கொண்டு போறது, இதெல்லாம் அழகானதல்ல. ஒரு முறையாக அந்த விடயங்களை நாங்கள் செய்து கொள்ளணும். குர்பானுடைய பிராணியை கொடுக்கக்கூடியவரே அறுப்பது மிகவும் ஏற்றமானது. கொடுக்கக்கூடியவருக்கு அழுக்க ஏலாண்டா இன்னொத்தர சாத்தி அறுக்கலாம், ஆனா அவர் பக்கத்தில் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறா, குர்பானிய கொடுக்கிற அந்த இடத்துக்கு அவர் வாரதே இல்லை, அறுக்கக்கூடிய அந்த பணத்தையும் கொடுத்துட்டு அவர் போயிடுவார். கனிமான அல்லாஹ்வினுடையார்களே, எனவே குர்பானி கொடுப்பவர் அறுக்கணும், அப்படி அறுக்கலாதா அவர் இன்னொருத்தர் நியமிக்கணும், அதுக்கு பக்கத்தில் உடையக்காரர் இருப்பாரு. அறுக்கக்கூடியவர் நிறைய துஆக்கள் இருக்குது. சுருக்கமான ஒரு துஆ செய்ய, பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்ற ஒரு சிறிய துஆவை ஓதியாவது குர்பானி அறுக்கலாம். மாடுகளை ஆடுகளை அறுக்கலாம். அறுத்ததுக்கு பின்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்டிருந்தார்கள். சிலருக்கு அறுக்கக்கூடிய துவாவே தெரியாது, அர்த்தத்துக்கு பின்னாலும் துவாவா என்று யோசிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்த்தத்துக்கு பின்னாலும் ஒரு துவா செய்வார்கள், அல்லாஹும்மா இறைவா பிஸ்மில்லா அல்லாஹும்மா தக்கப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு துவா செய்வார். இறைவா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டிடத்தில் நான் பிரார்த்திக்கிறேன், தக்கப்பல் மின் முஹம்மதின் முஹம்மதிடமிருந்து இந்த குர்பானியை கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. முன்னால் வாழ்ந்த ஹலீல் அல்லாஹ்வுடைய நேசர் செய்த தியாகத்தை நாங்கள் செய்கிறோம், எனவே இந்த தியாகத்தை ஏற்றுக்கொள்வாயாக. ஆலி முஹம்மதின், அதே போன்று முஹம்மதுடைய குடும்பம் செய்யக்கூடிய இந்த துவாவை, இந்த குர்பானியை கபூல் செய்வாயாக. அதே போன்று உம்மத்தி முஹம்மதின், இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத் செய்யக்கூடிய இந்த குர்பானியை கபூல் செய்து கொள்வாயாக என்ற துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடித்தந்தார்கள். எனவே இந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்தது குர்பான் கொடுக்கக்கூடியவர்கள் நேர்ச்சை ஏதாவது வைத்திருந்தால் அந்த பிராணியை நாம் சொல்லி குறிப்பாக்கி கொடுக்க, இது நேர்ச்சை வைக்கப்பட்ட பிராணி, இதில் என் மாமிசம் எனக்கு எடுக்க முடியாது, அதனால் நேற்றை வைக்கப்பட்ட பிராணி என்று சொல்லிக் கொடுக்கின்ற போது அந்த பிராணிகளை அறுத்து அதனுடைய மாமிசங்களை வேறாக வைக்க வேண்டும், வேறாக வைக்க வேண்டும். வேற இடத்துல வைத்து நேர்ச்சை வைத்தவர்கள் வருகின்ற போது, கண்ணியமானவர்களே, நேர்ச்சை வைத்தவர்களுடைய மாமிசத்தை அதிலே கலக்கின்ற போது எல்லோரும் வந்திருப்பார்கள். பொதுவான வேற பலர் வேற நபர்கள் கொடுத்த இறைச்சிகளை அவர்கள் எடுக்கலாம், ஆனால் நாங்கள் கொடுத்த இறைச்சியும் அதுல கலந்து விட்டால் நேர்ச்சை அவருடைய வீட்டுக்கு போயிடும், அது ஹராமானதா போய். அதனால கண்ணியமானவர்களே, நேர்ச்சை வைத்த பிராணிகள் இருந்தால் அதை சொல்லிக் கொடுங்க, அதனுடைய மாமிசங்களை பொறுப்புதார்கள் வேறையாக ஆக்குவார்கள். அதே போல இன்னும் ஒரு விஷயம் குறிப்பாக நினைவுபடுத்த வேண்டும், நாம் குர்பானி கொடுத்ததுக்கு பின்னால இது செய்வது அல்லாஹுக்காக வேண்டிய ஒரு கடமை. இத பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போட்டு பப்ளிக் பண்றது கண்ணியமானவர்கள் இது நல்ல விடயம் அல்ல, இதை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள். அகிலங்கை ஜமீத்துலமா எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இளைஞர் சமுதாயங்கள், கண்ணியமானவர்களே, மிகவும் கவலையான ஒரு செய்தி, எங்களுடைய இளைஞர் சமுதாயம் வித்தியாசமான ஒரு போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாரையும் தொல்லையில வளர்க்கப்படாத இளைஞர்கள், இந்த சமூகத்துக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய இளைஞர்கள், வளர்க்கப்படாத இளைஞர்களால் தான் சமூக இணையதளங்களும் பிரச்சனை, கிரவுண்டுக்கு போனா அங்கும் பிரச்சனை, பாதையில டிரைவில் பிரச்சனை, எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் இவர்களால் பிரச்சனை. எனவே அன்பான அல்லாஹ்வினுடையார்களே, வாலிபம் என்ற அந்த வயது பெருமதியான வயது. அல்லாஹ் எங்களுக்கு மூணு பருவங்களை தந்திருக்கிறான், இளமை பருவம், வாலிப பருவம், வயோதிப பருவம். இளமை பருவம் தனிமையில் இயங்க முடியாத பருவம், சின்ன காலம் யாருக்கு தனிமையில் இயங்க இயலாது, வாப்பா உம்மாட உதவியோட தான் இயங்குவோம், நானா மாறு தாத்தா மாற உதவியோட தான் இயங்குவோம். சின்ன பருவம் அந்த பிள்ளைக்கு தனிய பள்ளிக்கு வரையலாம், வாப்பா கூட்டி கொண்டு பள்ளிக்கு வரணும். அதே போல இறுதி பருவம், இறுதி பருவம் வயோதிப பருவம், அந்த வயோதிக பருவத்திலையும் தனிமையில இயங்கலாம். ஒன்று மனைவி உதவியா இருக்கணும், வில்ல கூட்டு உதவியா இருக்கணும். எந்த வாப்பா பிள்ளைய பள்ளிக்கு கூட்டிட்டு வந்தாரோ இளமை பருவத்துல, அதே வாப்பாவ இந்த மகன் வயோதிக பருவத்துல கூட்டிட்டு வருவார். ஆரம்ப பகுதியும் இறுதி பகுதியும் பலவீனமான பகுதி, அதற்கிடையிலே வரக்கூடிய பகுதி இருக்குது வாலிபம், இது பெருமதியான பகுதி. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், நாளை மறுமை நாள் அல்லாஹ் மிக முக்கியமான நாலு கேள்விகளை கேட்பான். அந்த கேள்வியில ஒன்றுதான், அன் உம்ரிஹி ஃபீமா அஃனா வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா. அல்லாஹ் கேட்பான், எங்களுடைய வாழ்நாள் எப்படி கழித்தது, நீ எப்படி குடும்பத்துல வாழ்ந்தாய், எப்படி பிசினஸ் செஞ்சாய், எப்படி விளையாடினாய், எப்படி ஒவ்வொரு நிமிடமும் கழிந்தது என்ற கேள்வி அல்லாஹ் கேட்பான். இதனோடு சேர்த்து அடுத்த கேள்வி அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய வாலிபம் எப்படி கழிந்தது என்று அல்லாஹ் கேட்க போகிறான். கண்ணியமானவர்களே, முதலாவது கேள்வியை பாருங்க, அல்லாஹ் வாழ்நாளை பற்றி விசாரிக்கிறான், வாழ்நாளைக்குள்ளே வாலிபம் வந்து போய்விடும். ஆனால் அல்லாஹ் வாலிபத்தை ஏன் தனிமையாக விசாரிக்கிறான் என்றால், வாலிபம் என்பது பெருமதியான வயது, அந்த வாலிபத்தை நாம் எல்லாம் முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு பதிச்சொல்லியாக வேண்டும். எனவே இந்த வாலிபத்தை யாரும் வீணாக கழித்து விடாதீர்கள். அப்படி வீணாக கழித்து விட்டால் நாளைய மறுமை நாளே எல்லா இடத்திலே நாம் எல்லாம் மாட்டிக்கொள்வோம், எல்லா இடத்திலே நாம் எல்லாம் குற்றவாளிகளாகி விடுவோம். இந்த இடத்திலே நாங்கள் இளைஞர்கள் இருக்கிறோம், வாலிபர்கள், சிறியவர்கள், வயோதிபர் இருக்கிறோம். நாம் மௌத்தானால் அல்லாஹ் எங்களை துவருக்கத்துக்கு அனுப்புவதற்கு தெரிவு செய்திருக்கிற வயது வாலிபம் தான். 60 வயதுல மௌத்தாகிறாரு, அல்லாஹ் அவரை துவருக்கத்துக்கு 60 வயதுல அனுப்புவதில்லை. இன்னொருத்தர் 80 வயதுல மௌத்தாகிறாரு, அவரை அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அந்த 80 வயதுல அனுப்புறல்ல, அல்லாஹ் அவர்களை 33 வயது வாலிபர்களை ஆக்கித்தான் சுவர்க்கத்துக்கு அனுப்புறான். சுவர்க்கத்துல எப்போதும் வாலிபராகவே இருங்க, சுவர்க்கத்துல வயோதிபம் என்பது கிடையாது. எத்தனை 1000 வருடம் போனாலும் உங்களோட வயது 33 தான். பெண்களாக இருந்தா அவங்களை அல்லாஹ் 18 வயது கன்னிகளை ஆக்கித்தான் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். அந்த பெண்களை அல்லாஹ் 18 வயது கன்னிகளை ஆக்கித்தான் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். எத்தனை வருடம் போனாலும் அவருடைய வயது மாறுவது கிடையாது. எனவே அல்லாஹ் சுவர்க்கம் செல்வதற்குரிய வயதாக, சுவர்க்கம் நுழையக்கூடியவர்களுடைய வயதாக அல்லாஹ் அந்த வாலிபத்தை வைத்திருக்கிறான். எனவே வாலிபத்தை யாரும் வீணாக்கி விடாதீர்கள். அதிலும் குறிப்பாக கண்ணியமான அல்லாஹ்வினுடையார்களே, ஒவ்வொரு பெற்றோரும் வாலிபர்களை வளர்க்கின்ற விடயத்திலே கூடுதலாக கவனம் செலுத்துங்கள். இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிற அநேகமான பிரச்சனைகளுக்கு பிரதான காரணம் யார் என்றால், வளர்க்கப்படாத வாலிபர்கள், நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கப்படாத வாலிபர்கள், தொழுகையின் பக்கம் வராத வாலிபர்கள், அல்லாஹ்வுடைய கலாமை ஓதாத வாலிபர்கள், தாய் தந்தையுடைய வழிகாட்டலை பெறாத வாலிபர்கள், உஸ்தாது மாதருடைய நல்ல வழிகாட்டலை பெறாத வாலிபர்கள் தான் சமூகத்தில் அநேகமான பிரச்சனை. கண்ணியமான அல்லாஹ்வினர்களே, எனவே இந்த வாலிபருக்கு வழிகாட்டுங்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, சில பாவங்களுக்கு தௌபா செய்யலாம், சில பாவங்களுக்கு தௌபா செய்ய இயலாது, சில பாவங்களுக்கு தௌபா செய்ய இயலாது. தௌபா செய்ய இயலாத பாவங்கள்ல ஒன்றுதான் எங்கட பிள்ளை ஊட்டுற வாழ்க்கையை நாசமாக்குறது. வாப்பா உம்மா பிள்ளைக்கு தொழுகைக்கு வருமாறு படிச்சு கொடுக்கணும், குர்ஆன் ஹதீஸுடைய அறிவை கொடுக்கணும், நல்லது சொல்லி கொடுக்கணும், தகப்பன் தாய் தாப்பனை மதிக்கிறத சொல்லி கொடுக்கணும், ஒத்தாது மாதிரி மதிக்கிறத சொல்லி கொடுக்கணும், ஆசிரியர்மார் அதிபர்மார மதிக்கிறத சொல்லி கொடுக்கணும், அல்லாஹை பத்தி சொல்லி கொடுக்கணும், அல்லாஹுடைய தூதரை பத்தி சொல்லி கொடுக்கணும். இப்படி சொல்லி கொடுக்காம எங்கட பிள்ளைய வளர்த்துட்டா, கண்ணியமானவர்களே, இந்த பாவம் இருக்குதே, இந்த பாவத்துக்கு தௌபா செய்யலா. கபாபில் மரி இத்மன் அய்யுலையம் யகூத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு பாவம் போலும். அது என்ன பாவம் தெரியுமா? தன்னுடைய செலவுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை, மகளாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும், செலவுக்கு கீழே உள்ளவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்காமல், தொழுகை சொல்லிக் கொடுக்காமல், அல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்காமல், அல்லாஹ் ரசூலை சொல்லிக் கொடுக்காமல், சுவர்க்கத்தை பற்றிய நன்மாராயங்களை சொல்லிக் கொடுக்காமல், நரகத்தை பற்றி எச்சரிக்காமல் இந்த பிள்ளைகளை இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டால், கண்ணியமானவர்களே, இந்த பாவம் ஒன்று போதும் நானும் நீங்களும் நரகவாதியாக இருக்கு. நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் அறியாதவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், பிறருடைய அன்பை எதிர்பார்த்திருக்கின்றவர்கள். இன்றைய சைக்காலஜி சொல்லக்கூடிய ஒரு உண்மைதான், இன்றைய பிள்ளைகள் ரெஸ்பெக்டுக்கு அடிமை இல்லை, அன்புக்குத்தான் அடிமை. உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க அடிச்சு அடிச்சு எதையும் சொல்லிக் கொடுங்க, சேர்க்கவே மாட்டார்கள். உங்களோட பிள்ளைக்கு அன்பான வார்த்தைகளால நல்ல வழிகாட்டலை கொடுங்கள், நிச்சயமாக உங்களுடைய குழந்தை உங்களுடைய பேச்சை முழுக்க முழுக்க பின்பற்றும். நாங்கள் சொல்லாமல் எங்களுடைய குழந்தையை தொழ வைக்க முடியாது. ஒரு நாளைக்கு 10 முறை சொல்லுங்கள், உங்களுடைய பிள்ளைக்கு தொழுமகன் தொழுமகள் பிள்ளை சொல்லாது. நீங்க ஒரு நேரம் சொல்லணும், உம்மா முசல்லா போட்டு முசல்லாவோடு இருந்து சொல்லணும், அதுக்கு பின்னாலதான் மகள் சொல்லணும். பாப்பா 5 நேரம் பள்ளிக்கு வரணும், அதுக்கு பின்னாலதான் பிள்ளை வரும். கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை பற்றி சொல்லணும். 7 வயது வந்து விட்டால் தொழுகை ஏவ வேண்டும். 7 வயது 10 வயதான அதுக்கு பின்னால் அடிக்கணும். 7 வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு வாப்பா உம்மா தொழுகையை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். வாப்பா 5 முறை சொல்லுவாங்க, உம்மா 5 முறை சொல்லுவாங்க, பள்ளியுடைய அதான் 5 முறை கேட்கும். ஒரு நாளைக்கு 15 விடுத்தம் அந்த பிள்ளையுடைய காதுல தொழுமகன் தொழுமகள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே அன்பான அல்லாஹ்வுடையார்களே, இந்த குழந்தைகளுக்கு நல்லதை காட்டி கொடுங்கள், நல்ல வழிகளை சொல்லிக் கொடுங்கள். அப்படி இல்லையென்றால் நிச்சயமாக நாளைய மறுமையிலே நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய குற்றவாளிகளாக ஆகிவிடுவோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த கிராமம் ஒரு நல்ல கிராமம், ஒற்றுமையான ஒரு கிராமம். இந்த கிராமத்தை யாரும் பிரித்து விடாதீர்கள், ஒற்றுமையாக இருங்கள். எங்களுக்குள்ளே சில கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமை ஒரு பலம், ஒற்றுமை ஒரு சக்தி, ஒற்றுமை ஒரு ஆயுதம். ஒற்றுமை இல்லாம போனா நாங்கள் அல்லாட உதவியை இழந்த மாதிரி, அல்லாட உதவியும் எங்களுக்கு இல்லாத போல. அல்லாஹுடைய உதவி வேணுமா? ஒற்றுமையாக இருப்போம். கண்ணியமானவர்களே, எங்களுக்குள் ஒற்றுமையாக இருக்கின்ற போது அல்லாஹுடைய உதவியை காணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், 2 நபர்கள் பேசாமல் இருக்கிறார்கள். ஒரு ஊரும் ஒரு ஊரும் அல்ல, ஒரு ஜமாத்தும் இன்னொரு ஜமாத்தும் அல்ல, ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம் அல்ல, உங்களிலே 2 பேர்கள் பேசாமல் இருக்கிறார்கள் என்றால் அந்த 2 பேருடைய அமல்களையும் அல்லாஹ் அவருடைய தலைக்கு மேல கொஞ்சம் உயர்த்த மாட்டார். அந்த அளவு எச்சரிக்கை ஹதீஸில் வந்திருக்கிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ் நபியார்களே, உங்களுடைய நேரத்தை நான் கூடுதலாக அடித்துக் கொள்ளவில்லை. நான் ஆரம்பத்தில் சின்ன குர்பானியுடைய வழிகாட்டல் இந்த வழிகாட்டலை பேணிக் கொள்ளுங்கள். அதே போன்று குழந்தைகளை விடத்திலே கூடுதலாக கவனம் செலுத்துங்கள். குழந்தைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கவில்லை என்றால் நிச்சயமாக நாளைய வறுமையினாலே அந்த குழந்தையிடத்திலும் அல்லாஹ் விசாரிப்பான், உங்களிடத்திலும் அல்லாஹ் விசாரிப்பான். எனவே அல்லாஹுடைய விசாரணை சாதாரணமான விசாரணை அல்ல. நாளைய மறுமையினால் அல்லாஹுக்கு முன்னால் அந்த விசாரணை இருக்கிறதே அது சாதாரணமான விசாரணை அல்ல.
இங்க போலீஸுக்கு முன்னால் அனுப்பது கேவலம் அல்ல, நீதிமன்றத்துக்கு முன்னால் அனுப்பது கேவலம் அல்ல, நிர்வாகத்துக்கு முன்னால் அனுப்பது கேவலம் அல்ல. நாளைய மறுமையினாலே நாம் எல்லாம் குற்றவாளிகளாக அல்லாஹுக்கு முன்னால் அனுப்பது, இதுதான் ஆகப்பெரிய கேவலம். எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்களை. நாளைய மறுமை நாளிலே எங்களுக்கு எல்லாம் சுவருக்கம் அல்லாஹ் வாஜிபாக்கி தரணும். சுவருக்கத்துக்குரிய வாழ்க்கையா இந்த உலக வாழ்க்கையை நாம் வைத்துக் கொள்ளணும். அல்லாஹ் அந்த உலக வாழ்க்கையை வைத்தான் மறு உலக வாழ்க்கையை எங்களுக்கு தர இருக்கிறான். ஒன்று சுவருக்கமா இருக்கும் அல்லது நரகமா இருக்கும், ஒன்று வலது கையில சர்டிபிகேட் கிடைக்கும், இன்னொன்று இடது கையில கிடைக்கும். எனவே கண்ணியமானவர்களே, நாம் எல்லாம் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டால் நிச்சயமாக நாங்களும் சுவருக்குவாதி ஆகுவோம். அல்லாஹ் எங்களுக்கு தந்த குழந்தைகளை நல்ல முறையில் நேர்வழிப்படுத்தினால் அந்த குழந்தைகள் மூலமாக அல்லாஹ் நாளைய மறுமை கபூசிக்குவாயாக.